الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام. புகழனைத்தும் உலகை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவது அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தினும் கருணையும் ஸலாமினும் மீதேதமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்துயரக்கூடிய மோமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதா. அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவற்றை எடுத்தும் எவற்றை விட்டு விலகி கொள்ளுமாறு பண்ணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசத்தை ஞாபகம் ஊட்டிக்கொள்கிறேன். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் மூமீன்களாக வாழக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். மூமீன்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய நாம், பொதுவாகவே எங்களுக்கு அல்லாஹு தாலா மிக பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அதுதான் ஈமானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிளூன், நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம், இந்த குர்ஆனை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அன்பின் பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனை இறக்கிய அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களை உலகத்திலே அல்லாஹ் உருவாக்குகின்றான். அந்த பாதுகாவலர்கள் மூலம் குர்ஆன் பாதுகாக்கப்படுகின்றது. அந்த பாதுகாவலர்கள் தான் ஆலிம்கள், உலமாக்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாபிங்கள். இவர்கள் மூலமாக அல்லாஹ் அல் குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அன்பின் பெரியோர்களே, சகோதரர்களே, மேலும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். வெளியாக்கப்பட்ட சமூகத்தவர்களில் நீங்கள் மிக சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். அவ்வாறு சிறப்பு கிடைப்பதற்குரிய காரணத்தை அல்லாஹ் குறிப்பிடும் போது நீங்கள் நல்லதை ஏவுகின்றீர்கள், தீயதை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறீர்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறான். மேலும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் எதுவும் இலல் கைர், நலவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அன்பின் பெரியோர்களே, சகோதரர்களே, மேற்குறிப்பிட்ட குர்ஆனுடைய வசனங்கள் மூலம் எதை அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான் என்றால், ஈமானை மக்களின் பக்கம் எத்தி வைக்கக்கூடிய, நல்ல மக்களை மக்களின் பக்கம் எத்தி வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் எங்களில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, எப்போது எங்களுடைய ஈமான் சீராகின்றதோ அல்லாஹு தஆலாவுடைய உதவி கிடைப்பதற்கு அது அல்லாஹ்வுடைய உதவியை எங்களுக்கு எடுத்து தருகின்றது. எப்போது அல்லாஹை பற்றிய நம்பிக்கை சீராகின்றதோ அப்போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்கின்றார். அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் இந்த ஈமானை பாதுகாப்பது எங்களுக்கு கடமையாக இருப்பதை போன்று இஸ்லாமிய சமூகத்தை முஸ்லீம்களை பாதுகாப்பதையும் அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கின்றார். இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் உலகத்திலே. ஈமான் உள்ளவர்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், ஈமான் உள்ளவர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்களிடத்திலே ஈமான் இருக்கின்றது. அந்த ஈமானுடன் சஹாபாக்கள் போராடுகின்றார்கள். அந்த போராட்டத்திலே சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கின்றார். அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது நிபந்தனை ஈமான். ஈமான் உள்ளவர்கள் போராட்டத்திலே ஈடுபடும் போது அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் அடைகின்றார்கள், உதவியை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய முதலாவது நிபந்தனை ஈமானாக இருக்கிறது. அல்லாஹ் பல இடத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே நீங்கள் சம்பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல் லதீன ஆமனு துக்லு பிஸ்ஸில்மி காஃபா,
ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே நீங்கள் சம்பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சில பாவங்களை குறிப்பிடும் போது, யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பகிய மின ரிபா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் சில பாவங்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதாக வட்டியை பற்றி குறிப்பிடும் போது அல்லாஹ் அந்த இடத்தில் ஈமான் சக்வாவை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது நிபந்தனை, அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய முதலாவது நிபந்தனை ஈமானாக இருக்கிறார். ஈமானுள்ள ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஈமானுள்ள சமூகம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எங்களிலிருந்து எதிர்பார்க்கின்றார். சஹாபாக்களுடைய ஈமான் சீராகின்றது. மக்காவிலே 13 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே 13 வருடங்களாக அல்லாஹு தஆலா இறக்கிய குர்ஆனுடைய வசனங்கள் கூட ஈமானுடைய குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் எவ்வாறு கேவலப்படுத்தப்பட்டார்கள், இப்படிப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் மக்காவிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஜியாதை கடமையாக்குகின்றார். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக இந்த ஜிஹாதை அல்லாஹ் கடமையாக்க வேண்டான். அந்த இடத்திலே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்க வேண்டான். உதினல் லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ஸுலிமு வைன்னஹும் அலா நஸ்ரிஹிம் லகதீர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உதினல் லதீன யுகாதலூ, இதுவரைக்கும் யுத்தம் செய்யப்பட்டவர்கள், நீங்கள் இதுவரைக்கும் மக்காவிலே இருக்கும் போது யுத்தமே செய்யவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். சஹாபாக்கள் மக்காவிலே இருக்கும் போது அடிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள், நோயினை செய்யப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், அநீதம் இழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அநீதம் இழைக்கவில்லை. சஹாபாக்கள் மதுரூம் என்று சொல்லக்கூடிய அநீதம் இழைக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ஜதான் என்று சொல்லக்கூடிய ஒரு குரேஷி தலைவர், ஒரு குரேஷி காபிர், ஒரு முஷ்ரிக், அவருடைய வீட்டிலே ஒரு உடன்படிக்கை நடக்கின்றது என்பதாக சொல்லுவார்கள். புதுல் உடன்படிக்கை என்று சொல்லுவார்கள். அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஜதான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு குரேஷி தலைவருடைய வீட்டிலே அந்த உடன்படிக்கை நடக்கின்றது. உடன்படிக்கை என்று சொல்லப்படும் அந்த உடன்படிக்கையிலே ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கூடிய சுருக்கம் என்ன தெரியுமா? அநீதத்துக்கு எதிரான உடன்படிக்கையாக இருக்கிறது. அநீதத்துக்கு எதிரான உடன்படிக்கை. சஹாபாக்களும் முஸ்லீம்களும் பின்னால் ரசூலுல்லாவுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் அநீதம் இழைக்கப்படுகிறார்கள். நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அப்துல்லா இப்னு ஜதானுடைய வீட்டில் நடந்த அந்த உடன்படிக்கை, அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அப்துல்லா இப்னு ஜதானுடைய வீட்டில் நடந்த உடன்படிக்கையை போன்று இப்போது ஒரு உடன்படிக்கை நடந்தால் அதில் நான் கலந்து கொள்வேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்னி பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே மக்காவிலே இருக்கும் போது முஸ்லீம்கள் அநீதம் இழைக்கப்பட்டார்கள். யுத்தம் செய்யப்பட்டது, சஹாபாக்கள் யுத்தம் செய்யவில்லை. எப்போது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகின்றார்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது ஹிஜ்ரி முதலாவது வருடத்திலே இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ்வு தஆலா சொல்லுகின்றான், இதுவரைக்கும் நீங்கள் யுத்தம் செய்யவில்லை, அவர்கள் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள், உங்களை துன்புறுத்தினார்கள், உங்களுக்கு அநியாயம் செய்தார்கள், உங்களை பாதுகாப்பதற்காக நாம் ஜிஹாதை கடமையாக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அன்னி பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்திலே ஜிஹாத் கடமையாக்கப்பட்டது. இஸ்லாத்தை பாதுகாப்பது, முஸ்லீம்களை பாதுகாப்பது. ஜிஹாதிலே அநீதம் கிடையாது, அநியாயம் கிடையாது. ஜிஹாதுடைய சட்டங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை அனுப்பக்கூடிய நேரத்திலே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே படைகளை அனுப்பக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு சில புத்திமதிகளை சொல்வார்கள், சில புத்திமதிகளை சொல்வார்கள். ஜிஹாதுக்கு படைகளை அனுப்பும் போது, யுத்தத்துக்கு படைகளை அனுப்பும் போது சில புத்திமதிகளை சொல்வார்கள். அதிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்ன தெரியுமா, நீங்கள் முதலாவது அவர்களிடத்தில் போய் கலிமாவின் பக்கம் அழைக்க வேண்டும், முதலாவது களிமாவின் பக்கம் அழைக்க வேண்டும். இரண்டாவது களிமா சொல்ல மறுத்தால் ஜிஸ்யா, அவர்களுக்கு ஒரு வரியை கட்ட வேண்டும், வரியை கட்டுமாறு சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சகோதரர்களே, வரி கட்டுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பெரிய வரிகளை அவர்களுக்கு சுமச்சாட்டும் போது கட்ட முடியாதவர்கள் இஸ்லாத்தை வைத்துக் கொள்வார்கள். உண்மையிலே சொல்வதாக இருந்தால், தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இஸ்லாத்திலே தலாக் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு ஒரு கட்டாய விதி பணத்தை, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை கட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒரு பெண்ணை ஒருவன் தலாக் சொல்லுகின்றான், அந்த பெண் தலாக் சொல்லப்பட்டதற்கு பின்னால் காலி மூலமாக அந்த தலாக் சொல்லிய கணவன் ஒரு தொகை பணத்தை கட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார். உண்மையில் சொல்வதாக இருந்தால், அந்த பணம் கட்டாயப்படுத்தப்படுவதற்குரிய காரணம் அவர் தலாக்கை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது. பணம், பெரிய தொகை பணம் கட்ட வேண்டும். உதாரணமாக 10,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டால் அவர் கட்ட வேண்டும். அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, ஷரியத்திலே, மார்க்கத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அவர் பணத்தை கட்ட வேண்டும், பெரிய ஒரு தொகை அவருக்கு சுமத்தாட்டப்பட்டால் அவர் பார்க்கிறார், இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் இந்த பெண்ணுக்கும் மாதாந்தம் செலவு கொடுக்க வேண்டும். தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் செலவு கொடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் எனக்கு சுமக்க முடியாது. எனவே தலாக் சொல்லாமல் இந்த பெண்ணுடன் வாழ்வதே சிறந்தது என்று வாழ்க்கையை தெரிவு செய்வார். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட பணங்களை, இப்படிப்பட்ட அதாவது இஸ்லாத்திலே சில விடயங்களை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கிறார். அதுபோன்றுதான் ஜிஸ்யா என்பது. கலிமா சொல்லாதவர்கள் மாதாந்தம் ஒரு தொகை பணம் இஸ்லாத்துக்கு, முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமிய ஆட்சிக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூறினார். அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வருமான இந்த வரியின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் நோக்கமாக இருக்கிறது. எனவே முதலாவது கட்டம் கலிமா, இரண்டாவது ஜிஸ்யா, மூன்றாவது கட்டம் யுத்தம் செய்யலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். யுத்தம் செய்வதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு மிக கவனமாக யுத்தம் செய்ய வேண்டும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யுத்த களத்திலே இருக்கக்கூடியவர்களுடன் மாத்திரம்தான் யுத்தம் செய்யலாம். அவர்களுடைய பெண்களுடைய உடம்பிலே கையை வீச முடியாது, அவர்களுடைய பெண்களுக்கு அநியாயம் செய்ய முடியாது, கட்டடங்களை உடைக்க முடியாது, அவர்களுடைய பொருளாதாரத்திலே கையை வீச முடியாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜிஹாதாக இருக்கிறது. அன்பையோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவர்களிடையே இருக்கக்கூடிய வயோதிபர்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, குழந்தைகள் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்று பிலஸ்தீனிலே குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்கிறார்கள். பிலஸ்தீனிலே குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்கிறார்கள். இஸ்லாத்திலே அனுமதியே கிடையாது. எங்களுக்கு அநீதம் நினைத்தாலும் கூட குழந்தைகளிலே கை வைக்க முடியாது, குழந்தைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பெண்களை கொலை செய்கிறார்கள். அவர்கள் பகிரங்கமாக சொல்லுகின்றார்கள், பிலஸ்தீனிலே வாழக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் கொலை செய்யப்பட வேண்டும். பிலஸ்தீனிலே வாழக்கூடிய ஒவ்வொரு தாய்மார் எங்களுடைய சமூகத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் யூதர்களுடைய திட்டமாக இருக்கிறது, இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சகோதரர்களே, எனவே இஸ்லாம் சொல்லுகின்றது, அவர்கள் அவ்வாறு செய்தாலும் நாம் அவ்வாறு செய்ய முடியாது. மார்க்கத்திலே அதற்கு அனுமதி கிடையாது. எனவே குழந்தைகளில் கையை வைக்க முடியாது, பெண்களில் கையை வைக்க முடியாது. அவர்களுடைய வணக்கஸ்தலங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவர்களுடைய வணக்கஸ்தலங்களில் யாரெல்லாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இன்று வணக்கஸ்தலங்களையே அழித்து விடுகின்றார்கள். வணக்கஸ்தலங்கள் அல்ல, வணக்கஸ்தலங்களில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்களுக்கு கையை வைக்க முடியாது, கட்டடங்களை தகர்க்க முடியாது, ஆடு மாடு ஒட்டகைகளை கொலை செய்ய முடியாது, அவற்றை கொள்ளையடிக்க முடியாது, பொருளாதாரத்தில் கையை வைக்க முடியாது. இப்படிப்பட்ட கட்டுப்பாடான ஒரு முறையில் தான் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, ஜிஹாதுடைய நோக்கம் மக்களை கொலை செய்வதல்ல, இஸ்லாத்தை பாதுகாப்பது, ஈமானை முஸ்லீம்களை பாதுகாப்பது, முஸ்லீம்களுடைய உரிமைகளை, முஸ்லீம்களுக்குரிய உடைமைகளை பாதுகாப்பது, இதுதான் ஜிஹாதுடைய நோக்கமாக இருக்கு. அந்நிய மக்களை கொலை செய்வதல்ல. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிஹாத் கடமையாக்கப்பட்டதில் இருந்தே ரசூலுல்லா வஃபாத் ஆகும் வரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் வரைக்கும் சில யுத்தங்களில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள், சில யுத்த படைகளை அனுப்பினார்கள். கலந்து கொண்ட யுத்தங்களுக்கு ரஸ்வா என்று அரபியிலே சொல்லப்படும். அந்த யுத்தங்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லா கலந்து கொண்டிருக்கிறார்கள். சில படைகளை ரசூலுல்லா அனுப்பி இருக்கிறார்கள், அதற்கு சரியத் என்று சொல்லப்படும். மொத்தமாக ஹஜ்ரத் ரசூலுல்லா கலந்து கொண்ட யுத்தங்கள் 24 அல்லது 27 தான். சஹாபாக்கள் படைகளாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அனுப்பப்பட்ட படையுடைய எண்ணிக்கை 60, மொத்தம் 60, 27, 87 அல்லது 84 தான். அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மொத்தமாக நடந்த 87 அல்லது 84 யுத்தங்கள், இதிலே இரு தரப்பிலும் கொலை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 1018 அல்லது 19 பேர் தான். இந்த ரெண்டு தரப்பிலும் கொலை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1018 அல்லது 19 பேர் தான். முதலாவது உலக மகாயுத்தத்தில் கூட சுபான் அல்லாஹ் 800,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இரண்டாவது உலக மகாயுத்தத்தில் 800,000,000 மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எனவே இஸ்லாம் ஜியாதை கடமையாக்கியது மக்களை கொலை செய்வதற்காக அல்ல, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடி யுத்தத்துக்கு செல்கிறார்கள். பத்ருடி யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் செல்கிறார்கள், அது யுத்தம் செய்வதற்காக வேண்டி அல்ல. அபூ சுஃபியான் 1000 ஒட்டகம் கொண்டு ஒரு வியாபார கூட்டத்துடன் வருகிறார். அந்த கூட்டத்தை வழிமறித்து அவருடைய பொருட்களை கனிமத்தாக பெற்றுக் கொள்வதற்காக, யுத்தம் செய்வதற்காக வேண்டி அல்ல. சஹாபாக்கள் எந்த ஆயுதத்துடனும் சஹாபாக்கள் செல்லவில்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியின் பேரிலே அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழால் வரக்கூடிய வியாபார கூட்டம் வழிமறித்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கனிமத்தாக பெற்றுக் கொள்வதற்காக. அல்லாஹ் தஆலா கனிமத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். கனிமத் யாருடைய பொருட்கள் என்றால் ஹர்பி காவிர்களுடைய பொருட்கள். எங்களுடைய நாட்டிலே உள்ளவர்கள் அல்ல, எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல, ஹர்பி காவிர்கள். அவர்கள் ஹர்பிகளாக இருந்தால் அவர்களுடைய பொருட்கள் எங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். எனவே குறைச்சல் அன்று ஹர்பிகளாக இருந்தார்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்கு எண்ணம் கொண்டவர்களாக எதிர்பார்த்தவர்களாக இருந்தார், அதை அல்லாஹ் ஹலால் ஆக்கினான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் ரசூலுல்லாஹ் செல்கிறார்கள் பொருட்களை பறிப்பதற்காக. பொருட்களை பறிப்பதற்காக செல்கிறார்கள், அபூ சுஃபியான் தப்பிச் சென்று விடுகின்றார். இப்போது குறைஷிகள் கோபப்படுகிறார்கள். குறைஷிகள் ஒரு படையை திரட்டி கொண்டு யுத்தத்துக்கு வருகிறார்கள். அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த பத்ரு யுத்தத்தில் அல்ல இன்று எங்களுக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார். இன்று எங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு எதிராக பல சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. எங்களுடைய நாட்டிலே முழு உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக பல சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அவர்கள் தீட்டிக் கொண்டே செல்கிறார்கள், அவர்களுடைய முயற்சியிலே அவர்களுடைய திட்டத்திலே முன்னேறிக் கொண்டு செல்கிறார்கள். நாம் கையை கட்டிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கையை கட்டி மௌனமாக இருப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. மௌனமாக இருப்பதற்கு நாம் போராட வேண்டும். போராடுவது என்றால் இன்று யுத்த களத்திலே ஆயுதங்களை ஏந்தி போராட முடியாது. எங்களுடைய நாட்டுடைய நிலைமை எவ்வாறு தெரியுமா? இவர்களுக்கு பின்னால் இஸ்ரேல் இருக்கலாம், யூதர்கள் இருக்கலாம், இவர்களுடைய பின்னணியில் யூதர்கள் இருக்கலாம், இவர்கள் யூதர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய கூட்டமாக இருக்கலாம். அன்பிலே சகோதரர்களே, இந்த எங்களுடைய நாட்டுடைய நிலை, அவர்களுக்கு எந்த ஆயுதத்தையும் தூக்கலாம். நாங்கள் ஒரு வாளை எடுத்தாலும் நாங்கள் பயங்கரவாதி என்று சீர்குத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள் பொருட்களை பறிப்பதற்காக, கனிமத்தாக எடுப்பதற்காக. அங்கு அபூ சுஃபியான் தப்பிச் சென்று விடுகின்றார். இப்போது குறைஷிகள் முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், இன்றுடன் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய 313 சஹாபாக்கள் அழிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இந்த ரகசியம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வருகின்றது. இன்று எங்களுக்கும் நன்றாகவே தெரியும். இன்று அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய நாட்டிலே வியாபாரிகளுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றது. எங்களுடைய வியாபாரிகள் குறிவைத்து பிடிக்கப்படுகிறார்கள். எங்களுடைய வியாபாரிகள் மாத்திரம் குறிவைத்து பிடிக்க, இந்த நேரத்திலே நாம் என்ன செய்வோம்? போராட முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. எங்களில் துறை சார்ந்தவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் உருவாக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய நாட்டிலே அத்துறையிலே இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த லோயர்கள் அதாவது வழக்கறிஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். நாம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய வியாபாரிகள் பயப்படக்கூடாது. அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே
போராடி கொண்டு நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய வரையறைக்குள் எங்களுடைய வியாபாரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஷரியத் மார்க்கம் சொல்லக்கூடிய ஹலாலான வியாபாரத்தை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கத்துடைய சட்டத்தையும் நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் வியாபாரம் செய்தால் பொருளாதாரம் அளிக்கப்படுவதற்கு அறிவீனம் காரணமாக மாறிவிடும். எனவே அந்த துறையில் உள்ளவர்களை சந்தித்து அதை பற்றி நாங்கள் அன்றாடம் ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு ஒரு படை செல்கின்றது, ஒரு படை செல்கின்றது. ஜாபிரிலே அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸ் அபூ ஜாபிரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் கொஞ்சம் பலவீனமானது என்ற கருத்தும் இருக்கிறது. நான் படிப்பினைக்காக வேண்டி சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு ஜமாத் செல்கின்றார்கள், ஒரு படை செல்கின்றது. படை செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு படை வீரருடைய தலையிலே ஒரு பெரிய ஒரு கல்லொண்டு வந்து பட்டு அதன் காரணமாக இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, இரத்தம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உரிய இடத்தை போய் சேர்ந்து விட்டார்கள். அன்றைய தினம் தூங்கினார்கள். அந்த காயப்பட்டவர் தலையிலே இரத்தம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு பெருந்தொடக்கை பட்டுவிட்டது. பெருந்தொடக்கை பட்டவர்கள் குளிக்க வேண்டும். தயமும் செய்வதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. பெருந்தொடக்கை பட்டவர் இதர சஹாபாக்கள் அந்த படையினரிடத்திலே கேட்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்னுடைய தலை வெடித்து இரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது, எனக்கு குளிப்பு கட்டாயமாகிவிட்டது, குளிக்கலாமா? எனக்கு குளிப்பை விட்டுவிட்டு தயமும் செய்யலாமா? அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், குளிப்பு விதியாகிவிட்டால் நீங்கள் குளிக்க வேண்டும். அவர்களுடைய கருத்தை வைத்து குளித்தால் மரணித்து விட்டார். அந்த படை வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே நடந்து விடுவதை கேட்டார்கள். சஹாபாக்க சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர் குளித்தார், மரணித்து விட்டார். சொன்னார்கள், அவர் மரணிக்கவில்லை, நீங்கள் அவரை மரணிக்க செய்து விட்டீர்கள், அவரை மௌத்தாக்கி விட்டீர்கள், அவரை கொலை செய்து விட்டீர்கள். சொல்லிவிட்டு நம்ம சொன்னார்கள், உங்களுக்கு எதை பற்றி தெரியாதோ தெரிந்தவர்களிடத்திலே கேளு. அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலையை படித்தவர்கள் பல்கலைக்கழகம், நாங்கள் யூனிவர்சிட்டி என்றால் பல்கலைக்கழகம், குர்ஆன் ஹதீஸ் அல்ல. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அறிவு இருக்கிறது, இது கலைகளாக இருக்கிறது. கலைகளை படித்தவர்கள் இவர்களுக்கு சில இடத்திலே ஷரியத்திலே மார்க்கத்திலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்த வேண்டாம். அதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஷிவாவுல் அய்யஸ்வால், இது உலமாக்களுக்கு தெரிந்த விடயம் அல்ல. அதாவது ஒரு வைத்தியருக்கு தெரிந்த விடயம் உலமாக்களுக்கு தெரியும். உலமாக்களுக்கு இளம உலமாக்களை இனிமே படித்திருக்கிறார் குர்ஆன் ஹதீஸை. வைத்தியர்களுடைய படிப்பை உலமாக்கள் படிக்கவில்லை. ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவருடைய தலை வெடித்து இரத்தம் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தலையிலே காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் குளித்தால் ஆபத்து வருமா வராதா என்ற விடயம் உலமாக்களுக்கு தெரியாது. நீங்கள் வைத்தியரிடத்திலே கேட்க வேண்டும். வைத்தியருடைய ஆலோசனை, அதற்கு பின்னால் தான் பத்துவா என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தெளிவுபடுத்துகின்றார். உங்களுக்கு ஒன்று தெரியாவிட்டால் தெரிந்தவர்களை அணுகிக்க. எனவே வியாபாரிகள் இன்று பாதிக்கப்படுகிறார்கள். குறிவைத்து தனித்தனியாக, கூட்டமாக அல்ல, கூட்டமாக செய்ய முடியாது, கூட்டமாக அல்ல, தனித்தனியாக அழைக்கப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். அவருடைய பொருளாதாரத்தை மட்டமாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சட்டம் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய சட்டம் வேறு, நாட்டுடைய சட்டம் வேறு. அன்பின் பெரியவர்களே, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலாவது குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் தன்னுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள். அப்போது அல்லாஹ் உதவி வரும். இரண்டாவது, வியாபாரம் செய்ய வேண்டியவர்கள் வெளிநாட்டோடு தொடர்புள்ளவர்கள், பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கான சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, அது லாயர்ஸ்மாருக்கு தான், வழக்கறிஞர்களுக்கு தான் அந்த சட்டங்கள் தெரியும். அந்த சட்டங்களை லாயர்ஸ்மார் அணுகி நாங்கள் ஆலோசனை எடுத்துக்கொண்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் நிர்வாகத்துடைய பொறுப்பு எங்கட ஊர்ல படித்த பட்டதார்கள் லாயர்ஸ்மார அழைச்சி இப்படியான ஆலோசனை கூட்டங்களை வச்சு எங்கட வியாபாரிகளுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற வேலையை நிர்வாகம் செய்யும். வழக்கறிஞர்கள் உருவாக்குறது, எங்க படிப்பை அந்த இடத்தோட நிப்பாட்டக்கூடாது. அவங்க முன்னேற ஏதமாக இருந்தால் முன்னேறி கொண்டே போவாங்க. அண்ணன்களே சகோதரர்களே, இன்னைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை. வைத்திய சாலைக்கு போனா அந்த பெண்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. எங்களுக்கு சொந்தமான மகப்பேற்று வைத்தியர்கள் இல்லை, எங்கள்கிட்ட சொந்தமான வியோகி பெண்கள் இல்லை. ஆண்கள் ஒரு சிலர் தான் நிறைவேற்ற எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தான் நிற்கிறான். அன்பர்களே சகோதரர்களே, எனவே வியோகி பெண்களை உருவாக்குறது எங்க கடமை, வியோகிகளை உருவாக்குறது. ஆனா முதலாவது எங்கட பெண்கள்ட மார்க்கம் வரணும், அல்லாட பயம் வரணும், அல்லாட அச்சம் வரணும். அப்படிப்பட்ட பெண்களை படிப்பிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சில வைத்தியர்களை போயிட்டு பார்த்தா படிச்சு பெரிய பட்டதாரி அல்ஹம்துலில்லா வியோகியும் தான், அல்லது நல்ல திறமையான வைத்தியர்கள், ஆனா மார்க்கமே இல்லை. அவங்க திருமணம் செஞ்சு அந்நிய பெண்களோடு அந்நிய கலாச்சாரத்தில் அல்ல பாதுகாக்கணும், அந்நிய கலாச்சாரத்தில் எனவே இஸ்லாம் சொல்லுது துறை சார்ந்தவர்கள் உருவாக்கப்படணும். பட்டதாரிகள் முதலாவது கண்டிஷன் ஈமான் உள்ளவர்கள், முதலாவது நிபந்தனை ஈமான். அப்போது தான் அல்லாத உதவிக்கிறேன். அன்பிவரையோர்களே சகோதரர்களே, இன்னைக்கு காலத்துக்குள்ள தேவை எங்களை பாதுகாக்கணும், எங்கட சமூகம், எங்கட இருப்பு, எங்கட சொத்து, எங்கட உடமைகளை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? இன்னைக்கு சஹாபாக்கள் போராடின மாதிரி எங்களுக்கு போராடுகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போற நேரத்தில் இப்ப அபூ சுஃபியான் தப்பிச்சார். ரசூலுல்லாஹ் போன நோக்கம் இப்ப தப்பிச்சு ரசூலுல்லாஹ் திரும்பல. அதுல ரசூலுல்லாஹ் கேள்விப்படுறாங்க, குறைஷிகள் எல்லாம் கோபத்தோட நிக்கிறாங்க, முஸ்லீம்கள் அழிக்க வாரா. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உதவி கிடைக்கும் சந்தேகம் இல்ல, நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு யஸ்முக மினன்னா, நபியே நாயமே மக்களால் எந்த கெடுதியும் வராம உங்களை நாங்க பாதுகா, அல்லாஹ் வாக்கு. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஸ்முக மினன்னா, நபியே நாயமே மக்கள்ல கெடுதி வராம உங்களை பாதுகா, அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன இந்த 313 சஹாபாக்கள் எல்லாம் பாதுகாப்பான், உலகத்தில் முஸ்லீம்களை அழிக்க முயற்சி செய்யறாங்க, யுத்தத்தால அல்ல, அறிவால, கலையால, கலைகளை படித்தவங்க. அன்பர்களே சகோதரர்களே, அவங்க எங்களை அழிக்க முயற்சி, அப்ப நாங்க போராடணும். கேட்டாங்க, நாங்க வந்தது பொருட்களை பறிக்க, அவங்க யுத்தம் செய்ய வராங்க, இப்ப நாங்க மௌனமா நிக்கிறதா? சாபாக்கிட்ட கேட்டாங்க, நாங்க என்ன செய்யற? சாபா சொன்னாங்க, யார சூழலாம், சமூகத்தை பாதுகாக்க நாங்க போராடணும், சமூகத்தை பாதுகாக்க போராடணும். இப்ப நபிசல்லா அவளிசலும் உடனே ஆயுதம் இல்லாத சகாபாக்கள் வெறும் ஈமானோட அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நல்ல ஒரு விஷயம் அன்பு பெரியவர்களே சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்குள்ள போராட்டம் என்னன்னா, எங்கட சமூகத்தை எங்கிருந்து பாதுகாக்கணுமோ அங்க போய் பாதுகாக்க. இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, பொருளாதாரத்தை இல்லாமலாக்க ஒரு முயற்சி. அப்ப துறை சார்ந்தவர்கள் சந்திச்சு, அந்த துறையில் உள்ளவர்களை சந்திச்சு எங்கட பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்குள்ள வழி என்ன, அந்த ஆலோசனை கேட்கணும். எங்கட ஊர்கள் அப்படிப்பட்ட திறமையான லோயர்ஸ்களை உருவாக்கணும். ஒரு காலத்துல நான் சொல்லுவாங்க, லோயர்ஸ் போய் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அண்மையில வந்த ஹலாலுடைய பிரச்சனையில ஜம்மிய துல்லமாக்கு உதவியா இருந்ததே லோயர்ஸ் மார்க் தான். இன்னைக்கும் பல பிரச்சனைக்கு உதவியா நிக்கிறது லோயர்ஸ் மார்க் தான். அன்பர்களே சகோதரர்களே, எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையான மார்க்கப்பட்டுள்ள மார்க்கப்பட்டும் இருக்கணும், மார்க்கத்தை பத்தி, அதாவது மார்க்கப்பட்டும் இருக்கணும், சமூகம் மட்டும் இருக்கணும், ரெண்டு மட்டும் இருக்கணும். மார்க்கப்பட்ட அல்லாத பயம், ரெண்டாவது சமூக பற்றி. நாங்க ஒருத்தரை ஒரு குடும்பத்துல, எளிய குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை உருவாக்குறோம், லட்சம் செலவழிச்சு உருவாக்குறோம். அவரு 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 அதாவது சுயநலவாதியா இருந்தா, அவர் சுயநலவாதியா இருந்தா ஊர் ஒட்டே போயிட்டு வரோம். எங்கட எத்தனை பட்டதால் ஊருக்கு இல்லை, எல்லாத்துக்கும் மாத்து தான். எங்கட டாக்டர்ஸ் மார், எங்கட லாயர்ஸ் மார், எங்கட இன்ஜினியர்ஸ் மார், எங்கட ஊர்ல நிக்கணும் போறாங்க. ஊரை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஷரியத் மார்க்கம் சொல்லுது, பருவுக்கு வாயா உருவாக்குங்க, உருவாக்கினா லாபத்தை பார்த்து போறாங்க. இவையெல்லாம் சரி வராது, இவையெல்லாம் சரி வராது. சாபாக்கள் சமூகம் பற்றி மார்க்கம் பற்றி, சமூகம் பற்றி இருந்துச்சு, மார்க்கப்பட்டிருந்துச்சு, சமூகத்துக்காக வேண்டி போராடினா தன்னுடைய உயிர் போகுது, பிரச்சனை கிடையாது, சமூகம் பாதுகாக்கும். அன்பர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க உருவாக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படித்தான். என்னோட சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்றப்பட்டுள்ள சமூகப்பட்டுள்ள அல்லாஹ் பயப்படக்கூடியவர்களை அரசியல்வாதிகளாக உருவாக்கணும், அவங்களால போராடலாம். இன்னைக்கு பிலஸ்தீனுடைய பிரச்சனையை பாருங்க, சில நாடுகள்ல பார்லிமெண்ட்ல அந்த கேபினட்ல முக்கியமான சில மினிஸ்டர்மார் தன்னுடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கிறாங்க தெரியுமா? நாங்க இந்த அரசாங்கத்துக்கு சுபகாடலாம், அரசாங்கத்துக்கே போய் கேவலம் மாற்றப்பட்டுள்ள சமூகப்பட்டுள்ள அரசியல்வாதிகளை உருவாக்கலாம். அன்பர்களே, சகோதரர்களே, எங்க குழந்தைகளை ஒரு குழந்தை சரி அதாவது லௌகீக கல்வியை படிக்க, இந்த கலைகளை படிக்க ஒரு திறமையான குழந்தையை நாங்க உருவாக்கணும். ஏன்னா பின்னால வரக்கூடிய சமூகம் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த எங்க நாட்டில் வாழ இயலாத ஒரு நிலைமை வரலாம், நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு நாங்க வைத்தியசாலைக்கு போனால் அல்ஹம்துலில்லாஹ் சில வைத்தியர்கள் மிச்சம் கண்ணியம் கௌரவமா நடக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் நிராகரிக்க கூடிய ஒன்று வார நேரம் எங்கடைய எதிரிதான். ஆரம்பத்தில் உனையினுடைய யுத்தங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் சஃபானுக்கு உமையா போன்ற காவிர்கள், சஃபானுக்கு உமையா போன்ற காவிர்கள், அந்த காவிர்களிட உதவி எடுத்து ஆயுதங்களை உதவியா எடுத்து இறைவனை எடுத்து யுத்தம் செஞ்சான். பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொன்ன ஹதீஸ் எங்களோட மிச்சம் தொடர்பான லோயர்ஸ்மார் டாக்டர்ஸ்மார் இன்ஜினியர்ஸ்மார் இருக்கிறான், அவங்க அந்நிய மதத்தவர்கள் எங்களோட மிச்சம் நம்பிக்கை, ஆனா சமூகம் வர நேரம் எங்களை விரோதி தான். சமூகம், நாங்க ஒரு சமூகம், முஸ்லீம்கள் ஒரு சமூகம், சமூகம் வர நேரம் சொல்ல சொன்னாங்க இஸ்லாத்துடைய விஷயத்துல அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய மக்களை வச்சு நான் உதவி எடுக்கவே மாட்டேன். அன்பர்களே, சகோதரர்களே, எனவே நாங்க அவங்களோட உதவியை நாடி போறோம். சில நேரம் அவங்க எங்களுக்கு எதிராக செயல்படலாம், இன்னைக்கு செயல்படுறான். அதுல குறிப்பாக சொல்றதா இருந்தால் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண்களுடைய விஷயத்தில் இன்னைக்கு அவங்க திட்டம் என்னான்னா, முஸ்லீம்கள் குழந்தை கட்டுவாடு சதீகம் நசில் கண்ட்ரோல முஸ்லீம்கள் விரும்ப மாட்டார், உண்மையான முஸ்லீம் விரும்ப மாட்டார். அது அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை குழந்தை கிடைச்சாலும் பரவாயில்ல. ஒரு முஸ்லீம் வைத்தியர் சொல்லுகிறார், ஒரு முஸ்லீம் முஸ்லீம் வைத்தியர் சொல்லுகிறார், நார்மலா கிடைக்கக்கூடிய நிலைவரி ஒரு குழந்தை சும்மா சாதாரணமா எந்த சத்திர சிகிச்சையும் இல்லாம கிடைக்குது. அவர் எப்படி சொல்றாருக்கா பாருங்க, எந்த அளவுக்கு அவரோட தலையில மார்க்கும் பாருங்க, அந்த வைத்தியர தலையில எவ்வளவு பெரிய மார்க். அதனாலதான் இந்த துறை சார்ந்தவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் இல்லாட்டி எங்கட முஸ்லீம்களையே அவனுக்கு எடுத்துடுவான். எங்கட முஸ்லீம்களே, அந்த வைத்தியர் முக்கியமான ஒரு வைத்தியர். ஒருத்தர் தன்னுடைய மனைவிய அவர்கிட்ட சேனல் பண்ண போறார், காட்ட போறார். அவர் சொல்றாரு, நார்மல் டெலிவரியை விட நீங்க அதாவது சத்திர சிகிச்சை மூலமாக சீசர் மூலமாக உங்களோட குழந்தை பிறந்த அந்த பிள்ளைக்கு இன்டெலிஜென்ட் அதுதான் அறிவாளி. நான் சொன்னேன் அந்த டாக்டர்கிட்ட கேட்கிச்சு அவங்களோட உங்களை எப்படி பேசுறது. அன்பர்களே, சகோதரர்களே, மார்க்கம் கிடையாது, சல்லிக்கு வேலை செய்யலாம், சண்பனத்துக்கு வேலை செய்யலாம். அப்படிப்பட்ட பட்டதாரிகள் தேவையே இல்லை. மார்க்கப்பட்டுள்ள பட்டதாரிகள் உருவாக்குறது காலத்துடைய தேவை. இன்னைக்கு சுபஹானல்லாஹ் இந்த கல்யாணங்களை பாருங்க பார்ப்போம். கல்யாண காடை பார்த்தா கல்யாணம் செலவழிக்கணும், ஒரு சிம்பிளா செய்யற ஒரு வலிமா, அந்த வலிமாக்கு செலவழிக்கிற அளவுக்கு இன்னைக்கு காடு அடிக்கிறான். பள்ளியில வைக்கக்கூடிய நிக்கா, அந்த நிக்காவில பங்குடக்கூடிய அந்த பொருட்களை பார்த்தா ஒரு பெரிய ஒரு கல்யாணமே செய்யலாம். பெரியவர்களே, சகோதரர்களே, இது இஸ்லாம் விரும்பல. பள்ளியில தான் வைக்கிறீங்க, அது ஆடம்பரம் தான் விரும்ப மாட்டான். ஆடம்பரமான நிக்கா லட்சம் செலவழிக்கிறான், அந்த லட்சம் செலவழிச்சு ஆடம்பரமான கல்யாணம் அந்நிய மக்களை வேற கூப்பிடுறான். அந்நிய ஆக்களை கூப்பிட்டா அவங்க ஒரு பத்துமா இல்லையா? அந்த ஒரு பத்து எங்கட எதிரியாக மாறுறான், எங்கட எதிரியா மாறுறான். இஸ்லாத்துல கல்யாணம் தான் அதுக்குரிய ஒரே ஒரு விருந்து என்னன்னா வலிமாடி விருந்து மட்டும்தான். பொண்ணுட்டு சாப்பாடு, அடுத்தது மரத்தோண்டி கல்யாணம், அந்த கல்யாணம் இந்த கல்யாணம் எல்லாம் சரியத்துல கிடையாது, மார்க்கத்தில் இல்ல. ஊர் போற வழியில எங்களுக்கு போறது கிடையாது. சரிய சொல்லக்கூடிய ஒரே ஒரு விருந்து என்னன்னா வலிமா விருந்து, அது ஜாயின்ட் ஃபங்க்ஷனும் அல்ல. மாப்பிள்ளாரும் பொண்ணுட்டாரும் சேர்ந்து செய்யற சாப்பாடு இல்ல. மாப்பிள்ள அவருடைய குடும்பத்தால கொடுக்கிற சாப்பாடு தான் வலிமா. அன்பர்களே, அவங்க ரெண்டு ஸ்திரீகள் ஓட்டக்கூடிய சகோதரர்களை பார்க்க, ஸ்திரீகள் ஓட்டக்கூடிய சகோதரர்கள், இந்த ஸ்திரீகள் நாங்க நினைக்கிறோம் சமூகத்துடைய வளர்ச்சியில் பொருளாதாரம் கீழே போறதுக்குள்ள ஒரு காரணம், படிக்கிறதுக்கு தகுமையான சில வாலிபர்கள் குடும்பத்துடைய கஷ்டத்தினால ஸ்திரீகள் எடுத்தால் வாழ்க்கையே அவர் ஸ்திரீகள் தான். சில வைத்தியர்கள் டாக்டராக ஆக வேண்டியவங்க, லாயராக என்ஜினியராக ஆக வேண்டியவங்க, இன்றைக்கு ஸ்திரீகளோட அன்பரியவர்களே சகோதரர்களே, நீங்க அநியாயமா செலவழிக்கிற சல்லிய நாலு பேர் உருவாக்குங்களே, வசதி படைச்ச தனவந்தர்கள் நான் கேட்கிறேன், நீங்க சமூகத்துல எத்தனை துறை சார்ந்தவர்கள் உருவாக்குகிறீங்க, உங்களுக்கு தந்த செல்வத்தால செல்வம் அவங்க சொத்து செல்வத்தை தந்தா செலவழிங்க அஸ்மா, நீங்க கணக்கு பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க, செலவழிங்க செலவழிங்க கணக்கு பார்க்காதீங்க, நீங்க இன்னைக்கு இந்த வலிமாக்கு இல்லாட்டி இந்த கல்யாணம் கல்யாண சாப்பாடு மாப்பிள அளப்பு பொன்னளப்பு இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கிறாரு செலவழிக்கிறாரு லட்சம் கோடி செலவழிக்கிறார், கவலை இல்லை பள்ளின்தான் யோசிக்கிறான், ஹசரத்துன்னா யோசிக்கிறான், பள்ளின்தான் யோசிக்கிறான், ஹசரத்துன்னா யோசிக்கிறான், அனாச்சாரம் வீரத்துக்கு லட்சம் கோடி செலவழிக்கிறான், கவலை கிடையாது அல்லாஹ் பாதுகாக்கணும், இவனுக்கு வர முசீபத் ஊரில் இருக்கக்கூடிய நல்லவர்களில் தாக்கும், அதனால இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் வீரையும் சமூகத்தில் நடந்தா அதை தடுக்கிறது பொறுப்பு, இந்த தள்ளிய சமூகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமான பிள்ளைக்கு கொடுத்து சமூகத்தில் ஒரு தலை சிறந்த அறிஞராக மாற்றலாமே, உங்களோட தள்ளிகள் எவ்வளவு பயனுள்ள வழியில பயன்படுது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஸ்மா நீங்க நல்ல வழியில செலவழிக்கிற நேரம் யோசிக்காதீங்க கணக்கு பார்க்காம செலவுங்க, நீங்க நீங்க நல்ல வழியில செலவழிக்கிற நேரம் இப்ப எங்கட நிலைமை எப்படின்னா இந்த மீன்வினை அனாச்சாரம் அந்த ஆச்சியார் 500 அந்த ஹோட்டல்டா இவர் அதுக்கு மேலுள்ள ஹோட்டல் அவர் 500டா இவர் 2000 அவர் அமெரிக்கா போனாராம் இல்லாட்டி அவர் போனாராம் சிங்கப்பூருக்கு கார்டு அடிக்க இவர் அமெரிக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும் கார்டு அடிக்க லட்சம் செலவழிக்கிறோம் நீங்க அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவீங்க அன்னிக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அனாச்சாரம் ரொம்ப கோபப்படுவானோ இல்லையா அந்த கோபம் தான் முழு உலகத்துக்கு முடிய அல்லாட சோதனை அந்த சல்லிய எங்க சமூகத்துக்காக வேண்டி இன்னைக்கு காமன் கூடிய ஒரு சட்டம் வரலாம் பொது பாடசாலை அரசாங்க பாடசாலையில யாருக்கு படிக்கலாம் பிரைவேட் தனியார் பாடசாலையில படிக்கிறவங்களுக்கு உயர் கல்விக்கு சேரலான்னு சட்டம் கொண்டு வரலாம் ஏண்டா அதுல முஸ்லீம்கள் தான் குறி இன்டர்நேஷனல் ஸ்கூல் தானே இன்னைக்குள்ள டாக்டர்ஸ் மார்க் இருக்கு இன்டர்நேஷனல் படிச்சாங்க சிறந்த பிரச்சனை கிடையாது ஆங்கிலம் பேசுறது இல்ல நல்லா படிக்க நல்ல தரமையா தரமான ஸ்கூல் நல்ல அதாவது அங்க தரமையான ஆசிரியர்கள் இருக்கு சம்பளம் இன்னைக்கு அதாவது உத்தியோகத்துக்காக அல்லது வருவாய்க்காக பாடசாலை செஞ்சாங்க சமூகமே தான் எனவே அன்பரியவர்களே சகோதரர்களே பொது பாடசாலைக்கு தாராளமா உதவி செய்யுங்க எங்க முஸ்லீம் பாடசாலைகள் இன்னைக்கு எத்தனையோ குறைபாடு உள்ளதாய் தகுதியான ஆசிரியர்கள் இல்ல இன்னைக்கு பெண்களை தான் ஆசிரியர்களாக ஆக்க முயற்சி செய்யறோம் நடக்காதே இன்னைக்கு பாடசாலைக்கு போனா கூடுதலா மெஜாரிட்டி யாருன்னா பெண்கள் தான் ஆண்களுடைய வேலையை பெண்களுக்கு செய்யலாம் அப்ப ஆண்களை உருவாக்குங்க அன்பரியவர்களே சகோதரர்களே ஆண்கள் பட்டதாரிகளாக மாறும் வைத்திய சாலைக்கு போனா வியோஜி பெண்கள் தான் சொல்லுங்களா செல்லலாவளி செல்லும் அவங்க சில தேவைகளுக்கு பெண்களை பயன்படுத்துகிறான் யுத்தத்துடைய நேரத்தில் வைத்திய வேலைகளுக்காக வேண்டி சுல சில பெண்களை பயன்படுத்துகிறான் எனவே இதன் மூலம் பெண்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த அறிவு எங்கட பெண்களுக்கு கிடைக்கும் எனவே வியோஜியோட உருவாக்குறது பர்லுக்கு மாயா கேளுங்க கோடி சொத்துள்ளவங்க என்ன செஞ்சீங்க அன்பரியவர்களே சகோதரர்களே எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய களத்துல சஹாபாக்கள் ஆலோசனை பண்ணி நாங்க என்ன செய்யறது அவங்க எல்லாம் அழிக்க வராங்க இன்னைக்கு நாங்க யோசிக்கணும் நாங்க என்ன செய்யறது அவங்க அழிக்க பாக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல புள்ளை இல்லாம காக்குறாங்க சீட்டர் தான் நாலு புள்ளையோட முடிஞ்சு பத்து புள்ள பெக்கேலுமான தாய் நாளோட முடிஞ்சு அன்பரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்களுக்கு போனோம்டா ஆபீஸ்க்கு போனோம்டா எங்க ஆட்கள் இல்ல ஒருத்தரால ஒன்றும் செய்யலாம் ஒருத்தர் தானிக்கிறார் எங்கட உரிமைக்காண்டி அவருக்கு போராடேலாது எனவே பலமான எங்கட எங்கட எண்ணிக்கூடிய அளவு பர்சன்ட் அடிக்கிற அளவுக்கு எங்கட விகிதாசாரத்துடைய அளவுக்கு ஒவ்வொரு ஆபீஸ்லையும் அவர் அங்கு பட்டதாரிகள் இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் உரிமைக்காவது இதுதான் போராட்டம் தூங்குவோமா நாங்க கையை கட்டிக்கொண்டு நிப்போமா அப்படி கேட்கல நாங்க என்ன செய்யறது
பாதுகாப்பாயாக உனக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹு தவானா. அல்ஹம்துலில்லாஹ்.